السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وآله وصحبه أجمعين. وقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: مثل الذين اتخذوا من دون الله أولياء كمثل العنكبوت اتخذت بيتا وإن أوهن البيوت لبيت العنكبوت ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. அளவற்ற அருளாளனும் நிகரத்த அன்புடனும் ஆகிய எல்லா உள்ள அல்லாவின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அண்ணலன் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களின் குடும்பத்தார்கள், சத்தவி தோழர்கள், சஹாபா பெருமக்கள் அனைவர்கள் மீதும், இமாமுகள், நாதாக்கள், சான்றோர்கள், உலகில் வாழும் அத்தனை முஸ்லிம்கள் மீதும், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக. பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா சோதனை கூடமாக இந்த உலகை படைத்து சோதிப்பதற்கான பல பொருட்களையும் படைத்து அந்த சோதனைக்கு உட்படுத்துகிற மனித சமுதாயத்தையும் அல்லாஹ் இந்த உலகத்திலே படைத்திருக்கிறான். இஸ்லாத்தினுடைய கொள்கையின், ஆழமான கொள்கையின் ஒன்று, இந்த உலகம் என்பது நிரந்தரமானதல்ல, இது மறுமைக்கான உலகம். மறுமைக்கு தயார் செய்யப்படுகிற சாதனங்களை இங்கே ஏற்படுத்துகிற உலகம். இந்த உலகம் பிரச்சனைகளால் சூழப்பட்டிருக்கிறது, கவலைகளாலும் சங்கங்களாலும் பலவிதமான சிக்கல்களாலும் சூழப்பட்டதுதான் இந்த உலகம். இந்த உலகத்தில் அதிகமாக பிரச்சனைகளால் பாதிக்கப்படுபவன் மனிதன்தான். மற்ற படைப்பினங்களுக்கெல்லாம் மனிதனுக்கு ஏற்படுவது போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதில்லை. மனிதன் என்றாலே பிரச்சனைக்கு உட்பட்டவன் தான். நமக்கெல்லாம் நன்றாக தெரியும், பிரச்சனை இல்லாத மனிதனே கிடையாது. எல்லா மனிதனுக்கும் ஒரு பிரச்சனை, அவனுடைய தகுதிக்கேற்ப, அவனுடைய நிலைகளுக்கேற்ப அந்த பிரச்சனைகள் இருக்கும். நிறைய பேர்கள் வெளியிலே சொல்ல மாட்டார்கள். பிரச்சனை இல்லாத மனிதனை காண வேண்டும் என்று சொன்னால் அது சுவர்க்கத்தில் தான் பார்க்க முடியும், உலகத்திலே பார்க்க முடியாது. சிறு பிராயத்திலே இருந்தே அவரவர்களுடைய பிராயத்திற்கேற்ப பிரச்சனைகள் ஏற்படுகிறது. வாலிபப் பருவம் வருகிற போது அந்த நேரத்தில் என்ன பிரச்சனைகள் வர வேண்டுமோ அது வருகிறது. வயோதிகத்திலே அப்படித்தான். வியாபாரத்திலும் தொழிலும் குடும்பத்திலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நிலைகளிலும் பிரச்சனைகளை விட்டு நீங்கிய மனிதன் கிடையாது. ஆனால் பிரச்சனைகள் ஏற்படுகிற போது தோண்டிவிட்டு விடக்கூடாது, அதை எதிர்கொள்ள வேண்டும், அதை சமாளிக்க வேண்டும், அதற்கு ஆழ்ந்த ஆய்வு திறன் அவசியம் வேண்டும். சில பேர்களுக்கு அது இல்லாத காரணத்தினால் அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியாமல் இந்த உலகத்தில் தான் மிகப்பெரிய தோல்வி அடைந்ததாக கருதி உயிரை மாய்த்துக் கொள்ளக்கூடிய நிலைகள்லாம் உருவாகி விடுகிறது. சில பொழுது அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஏக இறை கொள்கையிலும் கூட மாறிப்போகிற சூழ்நிலைகள் எல்லாம் பிரச்சனைகளால் ஏற்படுகிறது. தலைவர்களை பார்க்கிறோம், அது வரையிலும் அல்லாஹ்வை ஏக இறைவன் என்று ஏற்றுக்கொண்டவர்கள் அதற்கு பிறகு பிரச்சனைகள் வந்த பிறகு அல்லாஹ்வும் கிடையாது ஒன்றும் கிடையாது என்று சொல்லி மாறிப்போகிற நிலைகள் எல்லாம் உருவாகிறது. அதையும் மீறி சில பேர்கள் அவைகளை சமாளிக்க முடியாமல் தன் உயிரை மாய்த்துக் கொள்கிறார்கள், தற்கொலை செய்து கொள்கிறார்கள். இவையெல்லாம் உலகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இதற்கு முறையான அணுகுமுறை இல்லாததும் அதை எதிர்கொள்ளுகின்ற துணிச்சலும் தைரியமும் இல்லாதது மிக முக்கியமான ஒரு காரணம். இஸ்லாத்தை பொறுத்தவரை இஸ்லாம் ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை சொல்லித் தருகிறது. எல்லாமே எல்லா பிரச்சனைகளும் உருவாக்குகிறவன் அல்லாஹ் ஒருவன் தான், மனிதன் அல்ல. மனிதர்களால் சில நேரங்களிலே பிரச்சனை உருவாகுவது போன்று தெரியும். பிள்ளைகளால் ஏற்படும், மனைவியால் ஏற்படும்,
சில சகோதரர்களாலும் மற்றவர்களாலும் பிரச்சனைகள் உருவாகலாம். ஆனால் அந்த பிரச்சனைக்கு மூல காரணமாக இருப்பவன் அல்லாஹ்தான். அவன் தான் பிரச்சனைகளை உருவாக்குகிறான். அவன் உருவாக்கிய பிரச்சனைகளை அவன் தான் தீர்த்து வைக்கவும் முடியும். உலகத்தில் எவ்வளவு வலிமை, எவ்வளவு சக்தி, எவ்வளவு ஆற்றல் இருந்தாலும் கூட மனிதர்களால் எல்லா பிரச்சனைகளும் என்ன செய்ய முடியாது, தீர்க்க முடியாது. எத்தனை எத்தனை நீதிமன்றங்கள் இருக்கிறதெல்லாம் தெரிந்திருக்கிறதா? எத்தனை எத்தனை காவல் நிலையங்கள் இருக்கின்றன? ஏதாவது பிரச்சனைகள் எங்காயும் தீர்க்கப்பட்டிருக்கிறதா? ஒருபோதும் நடக்காது. மனிதன் இவைகளுக்கும் மேலாக தன்னுடைய அதி ஆற்றலை எல்லாம் பயன்படுத்தி உலகில் ஏற்படுகிற பிரச்சனைகளை தீர்க்கலாம் என்று அவன் நவீன யுக்திகளை கையாண்டாலும் கூட அவனால் தீர்த்து வைக்க முடியாது. ஏனால் அதை உருவாக்குகிறவன் எல்லா சக்தியும் ஆற்றலும் இருக்கிற அல்லாஹ்வாக இருக்கிறான். மூமிகளுக்கு இஸ்லாம் சொல்லி தருகிற விஷயம் என்ன தெரியுமா? உனக்கு எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் அல்லாஹ்வை அணுகு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், செருப்பிலே வார் அறிந்து போனாலும் கூட அல்லாஹ்விடத்திலே முறையிடு. ஒரு சாதாரண ஒரு விஷயம்தான், பார்ப்பதற்கு மிக மிக இலகுவான ஒரு விஷயம்தான், அதுவாக இருந்தாலும் கூட அல்லாஹ்வை முன்னோக்கு. ஏனென்று சொன்னால் அல்லாஹ் தான் உனக்கு அந்த பிரச்சனையை உருவாக்குகிறான். எதற்காக? நீ அவனை முன்னோக்க வேண்டும் என்பதற்காகத்தான். இந்த அடியான் என்னை நெருங்கி வர வேண்டும், என்னை முன்னோக்க வேண்டும், என்னிடத்தில் கேட்க வேண்டும் என்ற நிலைக்காகத்தான், என்ற அந்த நிலை உருவாக வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் பிரச்சனைகள் உருவாக்குகிறான். அவனை விட்டுவிட்டு இந்த உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் சரி, எந்த இடத்துக்கு போனாலும் சரி, நம்முடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியாது. உலகிலே அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட திருத்தூதர்கள் எவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறார்கள். நாம் நினைக்கிறோம், நாம் என்ன தவறு செய்தோம், என்ன பாவம் செய்தோம், நமக்கு இப்படி எல்லாம் வருகிறது என்று நினைக்கிறோம். நபிமார்கள் என்ன பாவம் செய்தார்கள், என்ன தவறு செய்தார்கள்? ஏதாயிலும் அவர்கள் தவறு செய்திருப்பதாக சுட்டிக்காட்ட முடியுமா? நம்முடைய ஈமான் என்னவென்று சொன்னால், நபிமார்கள் தவறு செய்தார்கள் என்று யாராவது ஒருவன் சொன்னால் அவன் காபிராகி விடுவான் என்பதாகும். அந்த அளவுக்கு தவறிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள், புனிதத்துவம் பெற்றவர்கள் எவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறார்கள், எவ்வளவு பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கிறார்கள். உலகத்திலே அவர்கள் சந்தித்தது போன்று, எதிர்கொண்டது போன்ற பிரச்சனைகளை அவர்கள் கடுத்து எந்த மனிதனும் சந்தித்ததில்லை. யாரும் அப்படிப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்க முடியாது. அவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே அதை வரிசைப்படுத்தி சொல்லி காட்டுகிறான். இதெல்லாம் எதற்காக என்று சொன்னால், மனிதனே உன்னை நீ மாற்றிக்கொள், அதே நிலையிலே இருந்து அங்கேயே நீந்திக் கொண்டிருக்காதே, இறைவனை முன்னோக்கு, அவனை கொஞ்சம் சிந்தித்து பார், உன்னுடைய நினைவுகளை அவனை கொண்டு வா, அவன் தான் அவைகளை சரி செய்வான் என்பதை நமக்கு சொல்லிக் காட்டுவதற்காகத்தான். திருமறையில் அல்லாஹ் சொல்லுவான், நினைவு கூறு பாருங்கள், அவர்கள் தனக்கு ஏற்பட்ட பிரச்சனையை அல்லாஹ்விடத்திலே முறையிடுவதற்காக, தினாதாமின் கபிலோ, முன்பே அவர்கள் என்ன செய்தார்கள், அல்லாஹ்விடத்திலே கையேந்தினார்கள். அவருக்கு நாம் அவருடைய பிரார்த்தனையை, அவருடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டோம். மிகப்பெரும் சிரமத்தில் இருந்தும், கஷ்டத்தில் இருந்தும் அவரையும் அவரது குடும்பத்தாரையும் நாம் வெற்றி பெற செய்தோம். அல்லாஹ்னாலதான் முடியும், வேற யாருனாலையும் முடியாது. நாம் சந்திக்கிற பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அவன் ஒருத்தனாலதான் முடியும், வேற யாராலும் செய்ய முடியாது. அல்லாஹ் சொல்லுகிறார், மிகப்பெரிய நெருக்கடிக்கு ஆகியிருந்தார்கள். பெரிய வரலாறு சொல்வது இங்கு நோக்கம் அல்ல. நூர் அலி இஸ்லாமர்கள் மிகப்பெரிய நெருக்கடிக்கு உள்ளாயிருந்தார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அவரை மட்டுமல்ல அவருடைய குடும்பத்தார்களையும் அந்த நெருக்கடியிலிருந்து நாம் என்ன செய்தோம், வெற்றி பெற செய்தோம். அதுபோல ஐயூப் அலி இஸ்லாமர்கள் கடுமையான நோயில அவதிப்பட்டார்கள். ஐயூப் அலி இஸ்லாமர்களுக்கு வந்தது போல நோய் அதற்கு பிறகையும் அதற்கு முன்னரும் யாருக்கும் இந்த உலகத்திலே கொடுக்கப்படவில்லை. அந்த அளவுக்கு நோயால் பாதிக்கப்பட்டார்கள். அப்போது சொன்னார்கள், தினாதா ரப்பு, தன்னுடைய ரப்பை அழைத்து, அன்னை மசனிய மூணு, யாழ்லா எனக்கு மிகப்பெரிய தீங்கு ஏற்பட்டிருக்கிறது, மிகப்பெரிய தீங்கு என்னை தொட்டிருக்கிறது. அந்தாரகமுர்ராஹிமீன், நீதான் கருணையாளர்களுக்கெல்லாம் மிக பெரும் கருணையாளனாக இருக்கிறாய் ரஹ்மானே என்று அல்லாஹ்விடத்தில் கையேந்தினார்கள். அந்த அரஹமுர்ராஹிமீன் என்று சொல்லிவிட்ட பிறகு அல்லாஹ்வால்
கஷப்பனாமாபிஹின் அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டோம். அவர் எந்த சிரமத்திலே இருந்து அவர் துவண்டு போயிருந்தாரோ அந்த சிரமத்திலே இருந்து அவரை நாம் நீக்கி வைத்தோம். அதற்கு பிறகு நிறைய ராமத்தையும் அருள் வளங்களையும் அவர்களுக்கு கொடுத்தோம் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப மனிதனுக்குத்தான் இவையெல்லாம் உண்டாகும். நோய் என்பது ஏற்படும், வறுமை என்பது உண்டாகும், பஞ்சம் பீடிக்கும், மிகப்பெரிய நஷ்டம் ஏற்படும், குடும்பங்களிலே குழப்பங்களும் பிரச்சனைகளும் ஏற்படும். எல்லாமே மனிதனுக்கு தான் ஏற்படும். இப்படி ஏற்படுகிற போது அல்லாஹ்விடத்தில் தான் அவன் முறையிட வேண்டும். அடுத்தவர்களிடத்தில் அந்த பிரச்சனைகளை கொண்டு போவதற்கு முன்னால், அடுத்தவர்களிடத்திலே தன்னுடைய பிரச்சனைகளை சொல்லி அதற்குரிய தீர்வை தேடுவதற்கு முன்னால் முதலிலே அல்லாஹ்விடத்தில் தான் அதை முன்வைக்க வேண்டும். எல்லா இடத்திலையும் போய் எல்லாமே கைவிரித்து விட்டார்கள், வழி இல்லைன்னு சொன்ன பிறகு அதுக்கப்புறம் அல்லாஹ்விடத்தில் வருவது பொருத்தமாகாது. தனக்கு உடனே அதைத்தான் சொல்லலாம் இப்படி சொன்னார்கள், செருப்பு வார அறிந்து விட்டாலும் கூட அல்லாஹ்விடத்தில் முறையிடுங்கள், உடனடியாக அதை தீர்வு செய்கிற தீர்வு வாங்குகிற அந்த நிலை அவனிடத்தில் தான் இருக்கிறது. யூனஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கூட்டத்தாரை விட்டு பிரிந்து வெறுத்து போன போது அவர்கள் கடலில் இருந்து குதித்தார்கள், மீன் வயிற்றுக்குள்ளே போய் விட்டார்கள். யாராவது மீன் வயிற்றுக்குள்ள போய் திரும்பி மீண்டவர்கள் உண்டா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பு குண்டத்தில் எரியப்பட்டவர்கள் மீண்டு வந்தார்கள், அப்படி யாராயிலும் உண்டா? சற்று நேரத்திற்குள்ளாக மீன் வயிற்றுக்குள்ளே போயிருந்த மீன் என்று சொன்னால் பெரிய திமிங்கலம் மீன், அவர்களை தன்னுடைய வயிற்றுக்குள்ளே வைத்திருந்தது. கொஞ்ச நேரத்தில் இன்னும் அது யூனஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஜீரணித்து பஞ்சி பஞ்சாக ஆக்கிவிடும் அந்த நிலையே இருக்கிறார்கள் உள்ளே. அல்லாஹ்விடத்தில் தான் துஆ கேட்கிறார்கள், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குந்து மினல் லாலிமீன், அல்லாஹ் உன்னை என்று வேறு இறைவன் இல்லை, வணங்குவதற்கு தகுதியானவன் நீதான், நான் அநீதம் இழைத்து விட்டேன், நான் தவறு செய்து விட்டேன் என்று தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்து அங்கே பிரார்த்திக்கிறார்கள். மீன் வயிற்றிலிருந்து அல்லாஹ் அவர்களை வெறியாக்கினார். அதை அல்லாஹ் சொல்லுகிறான், அவருடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டோம், அந்த கவலையில் இருந்தும் துக்கத்தில் இருந்தும் அவரை நாம் விடுவித்தோம். இப்படித்தான் எல்லா மூமின்களையும் நாம் வெற்றி பெற செய்வோம், காப்பாற்றுவோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். யாராவது நபிமார்கள் மட்டுமல்ல, இந்த உலகத்திலே அவனை அணுகிற எந்த மூமினாக இருந்தாலும் சரி, யூனுஸ் நபியை காப்பாற்றியது போன்று நாம் அவர்களை காப்பாற்றுவோம் என்று சொல்லுகிறான். நாம தான் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு சிக்கல் வருகிறது என்று சொல்லுகிற போது அதை யாரிடத்திலே கொண்டு போகலாம் என்று நாம் யோசித்து விட்டு அதற்காக நாம் நம்முடைய நேரங்களையும் உழைப்பையும் செலவு செய்கிறோமே, நேராக அல்லாஹ்வுடைய இல்லத்திற்கு வந்து அவனை இரண்டு ரக்காத்து தொழுது விட்டு இரண்டு சொட்டு கண்ணீர் வடித்து அவனிடத்திலே சொல்லி பாருங்கள், அது நடைபெறுகிறதா இல்லையா? இதிலிருந்து நாம் வெகு தூரம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஏதாவது ரமலான் வந்தால் மட்டும் அல்லாஹ்விடத்திலே வருவது, ஜும்மா தினத்துக்கு மட்டும் அல்லாஹ்விடத்திலே வருவது, இந்த நிலை இருக்கக்கூடாது, இப்படி பழக்கப்படுத்தக்கூடாது. இதைத்தான் இஸ்லாம் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்பத்திலே ஒரு பிரச்சனை, மனைமார்கள் சொல்லுகிறார்கள், எங்களுக்கு நீங்கள் தருகின்ற அன்றாட செலவுகள் பத்தாது, அதிகமாக்கி தர வேண்டும் என்று ஒரே நேரத்திலே அந்த 9 மனைமார்களும் ரசூலுல்லாஹ்விடத்திலே போராட்டம் செய்கிறார்கள். ஒரு ஆள் போராட்டம் செய்தா சமாளிக்க முடியுதா? எவ்வளவு சந்திக்க வேண்டியது இருக்கிறது. 9 மனைமார்களும் ஒரே நேரத்தில் பேசி முடிவெடுத்து நாம் எல்லாம் சேர்ந்து ரசூலுல்லாஹ்விடத்தில் கேட்போம், எங்களுக்கு தருகின்ற செலவினம் பத்தாது, கூட்டி தர வேண்டும் என்று கேட்போம். இந்த பிரச்சனை பண்ண போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கொஞ்சம் கவலை ஏற்பட்டது, மனதிலே வருத்தம் ஏற்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள், அல்லாஹ் இதற்கு தீர்வு தருகிற வரையிலும் நான் உங்களை விட்டு நீங்கி இருப்பேன், உங்களிடத்திலே வரமாட்டேன் என்று சொல்லி எல்லா மனைமார்களும் ஒதுக்கி வைத்து விட்டார்கள். ஒரு மாத காலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல் தளத்தில் இருந்தார்கள், எந்த மனைவி வீட்டுக்கும் போவதில்லை. ஒரு மாதம் முடிந்த பிறகு அல்லாஹு தஆலா திருமறை வசனத்தை இறக்கி வைத்தான், ஐயுவன் நபியோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேட்டம் அவருடைய எதிர்பார்ப்பு எல்லாமே அல்லாஹ்விடத்திலிருந்து தீர்வு வர வேண்டும். குடும்ப பிரச்சனை தான், மனைமார்களை சமாதானப்படுத்துகிற பிரச்சனை தான், இருந்த போதிலும் கூட அல்லாஹ் தான் அதற்கு தீர்வு சொல்ல வேண்டும் என்று காத்திருந்தார்கள். ஒரு மாதத்திற்கு பிறகு அல்லாஹ் வசனத்தை இறக்கி வைத்தான், யா ஐயுவன் நபியோ, நபியே குல்லி அசுவாஜிக்க உங்களது மனைமார்களுக்கு சொல்லி விடுங்கள், நீங்கள் இந்த உலகையும் உலகத்தில் இருக்கிற அலங்கார பொருள்களையும் விரும்புபவர்களாக இருந்தால் சொல்லுங்கள், என்ன விரும்புகிறீர்களோ எல்லாத்தையுமே அழகான முறையில சிறப்பான முறையிலே தந்து விடுகிறேன், ஆனால் நீங்கள் என்னை விட்டு நீங்கிவிட வேண்டும். உலகம் உலகத்தினுடைய பொருள்கள் தான் உங்களுக்கு முக்கியம் சொன்னா, என்ன விரும்புறீங்களோ அதே நல்ல முறையில அழகான முறையில தந்து உங்களை நான் மனவிலக்கு செய்து விடுகிறேன், நீங்கள் என்னை விட்டு பிரிந்து விட வேண்டும். அல்லது வயின் குன்பு அல்லா ரசூலகு வத்தாரலாகிறா, அல்லது நீங்கள் அல்லாவையும் அல்லாவுடைய ரசூலையும் யார சேர்க்கலாம் பாருங்க, இங்க பிரச்சனை யாருக்கு ஏற்பட்டது, ரசூலுல்லாஹ்வுக்கு ஏற்பட்டது. ஆனா அல்லாஹ் தன்னையும் இங்கே சேர்த்துக் கொள்கிறான், நீங்கள் அல்லாவையும் அல்லாவுடைய ரசூலையும் விரும்புகிறவர்களாக இருந்தால் வத்தாரலாகிறா, நிலையான மறுமை உலகத்தை அந்த வீட்டை நீங்கள் விரும்புபவர்களாக இருந்தால் பயன் அல்லா ஆத்தரிமோ சனாத்திமின் குன்ன அஜரன் அதிகமா, உங்களுக்காக வேண்டி தயார் செய்யப்பட்டிருக்கிற மகத்தான நற்கூலி அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கு தயாராக இருக்கிறது என்று சொல்லிவிடுங்கள் என்று அல்லாஹ் வசனத்தை இறக்கி வைத்தான். உடனே அங்க அந்த மலைமார்களிலே நல்ல புத்திசாலித்தனமுடையவர்கள், சிறு வயதுடையவர்கள் ஆயிஷா ரலி அல்லாஹு தஆலா அன்ஹாவர்கள் முதல்ல அவங்களதான் கூப்பிட்டாங்க, ஆலோசனை எல்லாம் பண்ணல, அல்லாஹ் இந்த மாதிரி வசனத்தை இறக்கி வைத்திருக்கிறான், ஆயிஷாவே உன்னுடைய அபிப்பிராயம் என்ன சொல்லு, வேண்டுமானால் உனது பெற்றோர்களிடத்திலும் நீ கலந்து கொண்டு வா, இந்த மாதிரி அல்லாஹ் வசனத்தை இறக்கி வச்சிருக்கிறான் என்ன செய்யலாம் அப்படின்னு பெற்றோர்களிடத்திலும் கலந்து ஆலோசனை செய்து முடிவு சொல்லு என்பதாக சொல்லி சொன்னார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு பதில் சொன்னார்கள், என்னுடைய விவகாரத்தில் எதுக்கு என் பெற்றோர்களை இழுத்துக் கொண்டு வர வேண்டும், எவ்வளவு புத்திசாலித்தனம் பாருங்க, எனக்கு தானே பிரச்சனை, என்னுடைய பிரச்சனையை நான் சமாளித்துக் கொள்வேன், எனது பெற்றோர்களை எதற்கு இழுத்து வர வேண்டும். நிறைய பெண்களிடத்தில் அந்த பக்குவம் கிடையாது, அதன் காரணமாகத்தான் பள்ளிவாசல் வரையிலும் பஞ்சாயத்து வருகிறது இல்லையா, என்னுடைய பிரச்சனையை நான் தீர்த்துக் கொள்கிறேன், நான் முடிவு சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு யார சூழல்லா, நான் உங்களையும் அல்லாவையும் அல்லாவுடைய ரசூலையும் மறுமை வாழ்வில் தான் நான் விரும்புகிறேன், இந்த உலக வாழ்க்கை எனக்கு பொருட்டல்ல என்பதாக முடிவு சொல்லிவிட்டார்கள். முடிவு சொன்ன பிறகு இன்னொரு வார்த்தையும் சொன்னார்கள், யார சூழல்லா, என்னுடைய பணிவான வேண்டுகோள் மற்ற மறைமாதத்தில் கேட்கிற போது நான் இப்படி முடிவு செய்திருக்கிறேன் என்று நீங்கள் சொல்ல வேண்டாம், அவங்களா என்ன சொல்றாங்களோ சொல்லட்டும், அதுல ஒரு சின்ன ஒரு நட்பாசை, நான் முடிவெடுத்திருக்கிறேன் என்கிற விஷயத்தை அவர்களிடத்திலே சொல்ல வேண்டாம், நீங்கள் அவர்களிடத்திலே அவர்களது அபிப்பிராயம் என்ன என்று கேளுங்கள், அவர்கள் என்ன முடிவு செய்கிறார்கள் அப்படி முடிவு செய்யட்டும் என்பதாக கேட்டுக்கொண்ட போது பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை ஆயிஷா, உடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொள்ள முடியாது, ஆயிஷா இப்படி முடிவெடுத்திருக்கிறார், உங்களது முடிவு என்ன என்று தான் நான் கேட்பேன், ஏன்னா எல்லாருமே ஆயிஷா எந்த வழியில் இருக்காங்களோ அந்த வழியில தான் எல்லாருமே நிக்கிறாங்க, அந்த மனை அந்த ஆயிஷா இல்லாமல் அவங்கதான் தலைவியாக இருக்கிறாங்க இந்த பிரச்சனைக்கே, அப்ப ஆயிஷா எடுத்திருக்கிறார் இப்படி முடிவு எடுத்திருக்கிறார் இந்த விஷயத்தை சொல்லித்தான் நான் கேட்டேன் என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுபோலவே மற்ற மனை மார்க்கத்திலும் கேட்டார்கள், மற்ற மனை மார்க்கெல்லாம் ஆயிஷா எப்படி பதில் சொன்னார்களோ அதே அந்த விஷயத்தை பின்பற்றி தான் பதில் சொன்னார்கள், பிரச்சனை முடிந்து விட்டது. எந்த சகாபியும் கூப்பிட்டு அங்க பஞ்சாயத்து வைக்கல, எந்த பெற்றோர்களையும் கூப்பிட்டு அங்க பஞ்சாயத்து நடக்கல, அவர்களாக அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு தீர்வை இறக்கி கொடுத்தான், அந்த தீர்வின்படி செயல்பட்டார்கள், அதற்கு பிறகு இது மாதிரி குடும்ப பிரச்சனைகள் ஏற்பட்டதில்லை. எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், நமக்கு ஏற்படுகிற பிரச்சனைகள் அனைத்து முறைகள் நமக்கு தெரியாது, அது எந்த வகையை சார்ந்தது, சில நேரங்களில் அதை தீர்வு செய்வதற்காக ஒரு வழியை நாம் கையாளுவோம், கடைசியில் அது விபரீதத்திலே போய் முடியும், ஆபத்திலே போய் முடியும், அதற்கு பிறகு யோசனை செய்வோம், அதை இப்படி செய்திருக்கலாமோ, இதை விட்டிருக்கலாமோ என்று அதற்கு பிறகு சிந்திப்போம். ஆக எல்லா விஷயங்களும் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது என்பதை உறுதியாக நம்பி அவனிடத்திலே நாம் அவைகளை கொண்டு சென்றோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அந்த பிரச்சனைகளை சுலபமாக தீர்த்து வைப்பார். ஜெயதன சாப்தர் அவர்கள் அவர் ஒரு மனிதர் அழைத்துக் கொண்டு போனார், பார்ப்பதற்கு முஸ்லிமுடைய தோற்றத்தில் இருப்பவர், ஒரு முனாஃபிக், ஆனா முனாஃபிக் என்பதெல்லாம் அவர்களுக்கு தெரியாது, ஒரு முஸ்லிம் நண்பர் சகோதரர் அழைக்கிறார் என்று சொல்லி அவரோடு போனார்கள். ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்திற்கு அழைத்து போன போது அங்கே ஜெயதன சாப்தர் அவர்களை அங்கே நிறுத்த வைத்து அவரை கொலை செய்வதற்காக வேண்டி இவர் வாழை உறுதி மிக வேகமாக அவர்களை கொலை செய்ய முனைந்த போது ஜெயித்துபின் சாபித்து எல்லாத்தாரான் முருகன் சொன்னார்கள், யார் ஹமர் ராஹிமீன் அப்படின்னு சத்தமிட்டார்கள். யாரையும் அந்த கூப்பிடல, யாரையும் கூப்பிட்டாலும் வர முடியாது. அப்படிப்பட்ட இடம் அல்லாஹ்வை அழைத்தார்கள், கிருபையாளர்களுக்கெல்லாம் கிருபையாளனே என்று சொல்லி அழைத்தார்கள். அந்த குகை போன்று இருக்கிற அந்த இடத்துல இவன் நின்று கொண்டிருக்கிறான். ஜெயில் சாப்பிட்டு வாக்காளர்கள் கைதியாக இருக்கிறார்கள். வெளியில வந்து பார்த்த பெரிய சத்தம் ஏற்படுவது போன்று தெரிந்தது. அவன் வெளியில வந்து பார்த்தான், யாருமே இல்லை. திரும்பவும் உள்ள வந்து அவர்களை கொலை செய்வதற்கு முற்பட்டான். அப்போது இதே வார்த்தையை சொன்னார்கள், யார் அமர் ராகினி. மூன்று முறை எப்படி நடந்தது, மூன்றாவது முறை என்ன வெளியில இவ்வளவு சத்தம் வருகிறது என்று சொல்லி வெளியிலே வந்து பார்த்த போது ஒருவர் நின்று கொண்டிருக்கிறார். அவருடைய கையிலே ஈட்டி இருந்தது. அவர் அந்த ஈட்டியை வைத்து அந்த மனிதனை கொன்று விட்டார். அதுக்கு பிறகு செய்தி சாப்பிட்டு வெளியே வருகிறார்கள். அவன் பிணமாக கிடக்கிறான், ஒருவர் நின்று கொண்டிருக்கிறார். கேட்டார்கள், நீங்க யாருன்னு கேட்டாங்க. வந்தவர் சொன்னார், நான் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட மலக்கு என்று சொன்னார். நீங்கள் அல்லாஹ்வை அழைத்தீர்கள், உங்களை பாதுகாப்பதற்காக, உங்களை காப்பாற்றுவதற்காக அல்லாஹ் என்னை அனுப்பினார் என்று சொன்னார்கள். இது அவர்களது விஷயத்தில் மட்டுமல்ல, எல்லாருடைய விஷயத்திலும் நடக்கும். நமக்கு மிகப்பெரிய தீங்கு செய்ய வேண்டும் என்ற முனைப்பில் அவன் சூழ்ச்சி செய்து கொண்டிருப்பான், ஏதாவது இடையோடு செய்து கொண்டிருப்பான். கையேந்தி விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் அவனது மனதையே மாற்றிவிடுவான், அல்லது பலகீனத்தை உண்டாக்கி விடுவான், அல்லது அவனை ஏதாவது சிக்கலில் அவனை கொண்டு போய் சேர்த்து விடுவான். அதுக்கப்புறம் நம்ம ஞாபகம் வராது. எனவே எந்த விஷயங்களாக இருந்தாலும் அவனிடத்திலே முறையிடுகிற அந்த முறையை நாம் கையாள வேண்டும். உம்மு சல்மா ரலி அல்லாஹு தஆலா அவர்கள் கணவர் அபூ சலமா ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு உஹத் யுத்தத்திலே பலத்த காயங்களோடு அவர் உயிர் தப்பினார். அந்த காயங்களால் மிகப்பெரிய அவதிக்குள்ளானார். ஒரு நாள் மனைவி அழைத்து சொன்னார், உம்மு சலமாவே எனக்கு ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்பட்டு விட்டது என்று சொன்னார், ஏதாவது ஒரு தீங்கு உனக்கு ஏற்படுகிறது என்று சொன்னால் நீ இன்னாலில்லாஹி வஇன்னாஇலைஹி ராஜிஊன் என்ற வார்த்தையை சொல்லிக்கொள். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தான் சொல்லும்படி எனக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது நான் உம்மு சல்மா ரலியல்லாஹு சொல்கிறார்கள், எதற்காக இவர்கள் இப்படி சொல்கிறார்கள் என்று. ஏன்னா இந்த உலகத்திலே ஒரு பெண்ணுக்கு ஏற்படுகிற மிகப்பெரிய இழப்பு கணவன் மரணம் தான். அதைவிட ஒரு பேரிழப்பு இருக்கிறது என்று சொல்ல முடியாது. அதுவும் வயதான காலத்திலான பரவாயில்ல, நல்ல வாலிப வயதில் ஒரு பெண்ணுடைய கணவர் இறந்து போகிறார் என்று சொன்னால் அதைவிட அவளுக்கு பேரிழப்பு என்பது வேறு ஒன்றுமில்லை. அவ்வளவு துக்கமான ஒரு நிலை அந்த நிலை. என ஆதரவற்ற ஒரு நிலையை போன்று அவர்களுக்கு தோன்றும். அதை உணர்ந்து கொண்டு அபூ சல்மா அவர்கள் சொல்கிறார்கள், அப்படி ஏதாவது நடந்து விட்டால் நீ இன்னாலில்லாஹி வஇன்னாஇலைஹி ராஜிஊன் என்று சொல். அப்படி சொல்லிவிட்டால் அல்லாஹ் உனக்கு அதைவிட சிறந்த ஒன்றை பகரமாக்குவான். நீ எதை இழந்தாயோ அதைவிட சிறந்த ஒன்றை அல்லாஹ் உனக்கு பகரமாக்கி தருவான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் என்று சொல்லி வைத்து விட்டார்கள். சற்று நாட்களில் அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். அப்போதுதான் உம்மு சல்மா அவர்களுக்கு புரிகிறது, அவர்கள் மரணத்தை உணர்ந்துதான் அந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார்கள் என்பதாக. மரணமான பிறகு உம்மு சல்மா அவர்கள் யோசிக்கிறார்கள், அதைவிட சிறந்ததை எப்படி அல்லாஹ் பகரமாக்க முடியும். இந்த உலகத்தில் மிகச்சிறந்த மனிதராக என்னுடைய கணவர் இருந்தார், அவர் எனக்கு என் மீது அதிக பாசம் கொண்டிருந்தார், அவரை விட ஒரு நல்ல கணவரா எனக்கு கிடைக்க போகிறார், அவரை விட ஒரு சிறந்த மனிதரா எனக்கு கிடைக்க முடியும் என்று நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். இந்த நிலையிலே ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய வீட்டுக்கு வந்தார்கள். உம்மு சலமாவை பார்த்து கேட்டார்கள், உம்மு சலமாவே என்னை நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்கிறீர்களா என்று கேட்டார்கள். அப்போது நான் பதில் சொன்னேன், யார் ரசூலா, நானும் கிளவியாகிவிட்டேனே, என்னை திருமணம் செய்து உங்களுக்கு என்ன பயன் ஏற்படும் என்று சொன்னேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நானும் கிழவன் தானே என்று கேட்டார்கள். அதற்கடுத்து நான் சொன்னேன், நான் பிள்ளை குட்டிக்காரியாக இருக்கிறேனே, எனக்கு பிள்ளைகள் இருக்கிறார்களே என்று சொன்னேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள், எனக்கும் நானும் பிள்ளை குட்டிக்காரன் தான், எனக்கும் மக்கள் இருக்கிறார்கள், என்னுடைய மக்களோடு உன்னுடைய மக்களையும் சேர்ந்து நான் பார்க்க மாட்டேனா என்று கேட்டார்கள். மூன்றாவதாக நான் சொன்னேன், யா ரசூலல்லாஹ், எனக்கு அது சீக்கிரம் கோபம் வரும், அடிக்கடி கோபம் வரும், இப்படி கோபம் வருகிற போது ஏதாவது உங்களை நான் மரியாதை குறைவாக பேசிவிட்டால் அது மிகப்பெரிய தவறாக போய்விடுமே என்று நான் பயப்படுகிறேன் என்று சொன்னபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன்னுடைய கோபம் குறைந்து குறைவாக இருப்பதற்கு, கோபமே வராமல் இருப்பதற்கு நான் உனக்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறேன் என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு ஆதரவு கொடுப்பதற்காக, என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு தந்தையாக ஒரு காவலராக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் என்னை பெண் கேட்டு வந்திருக்கிறார்கள் என்று விளங்கிக் கொண்டு நானும் சம்மதித்தேன். ரசூலுல்லாஹை திருமணம் முடித்துக் கொண்டேன். அப்போதான் என்னுடைய கணவர் சொன்னது எனக்கு நினைவுக்கு வந்தது, எந்த ஒரு இழப்பு உங்களுக்கு ஏற்பட்டாலும் அந்த இழப்பிற்கு நீங்கள் அல்லாஹ்தான் காரணம், அனைத்தும் அவனிடத்திலிருந்தான் வருகிறது, அனைத்தும் அவனின் பக்கம்தான் போய் சேர்கிறது என்பதை நீ அந்த நேரத்திலே நீங்கள் தயக்கம் என்று சொல்லிவிட்டால் அல்லாஹ் உங்களுக்கு அதை விட சிறந்த ஒன்றை பதனமாக்குவான் என்று சொன்னார்களே, அது என்ன அபூ சலமாவை விடவா என்று நான் எண்ணினேன். ஆனால் அபூ சலமா அல்ல, அவரை விட ஆயிரம் மடங்கு உயர்ந்தவரை அல்லாஹ் எனக்கு கணவராக தந்தார் என்று உம்மு சலமா சொல்லி காட்டுவார்கள். உலகத்தினுடைய நியதி இப்படித்தான், எப்போதெல்லாம் அவனை நாம் நாடுகிறோமோ, அவனை அந்த நேரத்திலே அந்த பிரச்சனைகள் வருகிற போது அவனை அணுகிறோமோ, அவனை நினைவுபடுத்துகிறோமோ, அதை அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தில் மாலிக் பின் அவுஃப் என்று சொல்லுகிற ஒரு சஹாபி ஒரு நாள் ரொம்ப பதட்டத்தோடு வந்தார். ரசூலுல்லாஹி இடத்திலே சொன்னார், யா ரசூலுல்லாஹ், உடைய மகன் திடீரென காணாமல் போய்விட்டார், வெளியில போனவர் திரும்பி வரவே இல்லை, எங்க போயிருக்கிறார் என்று தேடி பார்த்தேன், ஆள் கிடைக்கவில்லை என்று அழுத கண்களோடு கவலையான முகத்தோடு ரசூலுல்லாஹி வந்து முறையிடுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாபாக்களை எல்லாம் அனுப்பி தேடுற வேலையெல்லாம் செய்யல, போய் பார்த்துட்டு வாங்கன்னா சொல்லல, நம்ம தான் அப்படி சொல்லுவோம், முதல்ல போலீஸ் ஸ்டேஷனை கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, யாரையாவது தேட விடுங்க, அங்க போய் பாருங்க. நம்மளுடைய இயல்பு அப்படித்தான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையெல்லாம் சொல்லவில்லை. அவரிடத்தில் இரண்டு விஷயங்களை சொன்னார்கள், மாலிக் பின் அவ்ஃப் அவர்களிடத்தில் நீங்கள் முதலிலே பொறுமையாக இருங்கள், பதட்டப்பட வேண்டாம், பொறுமையாக இருங்கள். அதற்கடுத்து லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹி அலியுல் அலீம் என்ற வார்த்தையை அதிகமாக சொல்லிக் கொண்டிருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அந்த சஹாபியும் அதை கேட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டார். அவருடைய மனைவி கேட்டார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் என்பதாக, ரசூலுல்லாஹி பொறுமையை கடைபிடிக்கும்படி சொன்னார்கள், இந்த வார்த்தை அதிகமாக சொல்லும்படி சொன்னார்கள் என்று சொன்னபோது அந்த ஆண்மையார், அப்படியா, அப்ப அதில் ஏதாவது சூட்சிமம் இருக்கும், நானும் சேர்ந்து சொல்கிறேன் என்று சொல்லி அந்த இரண்டு பேர்களும் கணவனும் மனைவியும் அதிகமாக இதை சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். என்னன்னா, எந்த அசைவுதலும் எந்த திரும்புதலும் அவனேன்றி இல்லை, எல்லாமே அவனால் தான் நடக்கிறது. எதுவும் நடந்தாலும் சரி, அவன் காரணமாகத்தான் நடக்கிறது, அவனின்றி எதுவுமே கிடையாது என்ற அர்த்தம் பொதிந்திருக்கிற அந்த வார்த்தை அதிகமாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள். நாட்கள் பல கடந்தன. திடீரென ஒரு நாள் இரவு நடுநிசியிலே கதவு தட்டுகிற சத்தம் கேட்கிறது. மாலிபின் அவசர இல்லாதவர்கள் உள்ளே உட்கார்ந்து கொண்டு கேட்கிறார்கள், யார் என்று கேட்கிறார்கள். வெளியில நிற்கக்கூடிய சொல்கிறார், உங்களது மகன் வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். எப்படி இருக்கும், பல நாட்கள் பல மாதங்கள் கடந்து விட்டன. அதுவரையிலும் அவர்கள் பொறுமையாக இருந்தார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்ன வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தார்கள். கதவை திறந்து பார்க்கிற போது அவர் நின்று கொண்டிருக்கிறார், எந்த காயங்களோ எந்த குறைகளோ இல்லாமல் அருமையாக நின்று கொண்டிருக்கிறார். அவருக்கு பின்னால் ஒரு பெரிய ஆட்டு மந்தையும் நின்று கொண்டிருக்கிறது. சந்தோஷ இரட்டிப்பு சந்தோஷம், அவர் வந்தது ஒரு பெரிய சந்தோஷம், வருகிற போதே ஏராளமான சொத்துக்களையும் கொண்டு வந்திருக்கிறார். உள்ளே அமர வைத்து ஆறமர விசாரிக்கிறார்கள் என்ன நடந்தது என்பதாக சொன்னார். முஷ்ரிக்குகள் என்னை கொலை செய்வதற்காக வேண்டி என்னை அழைத்துக் கொண்டு போய் போய்விட்டார்கள். குறிப்பிட்ட இவ்வளவு தூரம் வரையிலும் கொண்டு போய் வைத்திருந்தார்கள். இந்த மாதம் கொலை செய்யக்கூடாது, தடுக்கப்பட்ட மாதம், சண்டை செய்யக்கூடாது. வருடத்திலே நான்கு மாதங்கள் அதை அரபிகள் கடைபிடித்து வந்திருக்கிறார்கள். அந்த மாதத்திலே கைது யாராக இருந்தாலும் சரி பழி தீர்க்க மாட்டார்கள், அந்த மாதம் முடியட்டும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். சரி, அதுவரையில் இவன் என்ன செய்யறது, ஆடு மேய்க்க விடலாம் சொல்லி ஆட்டை எனக்கு தந்து ஆடுகளை மேய்த்து வரும்படி எனக்கு சொன்னார்கள். என்னை பார்ப்பதற்காக வேண்டி, உழவு பார்ப்பதற்காக வேண்டி ஒரு வீரனையும் என்னோடு அனுப்பி வைத்திருந்தார்கள். சதாம் அவன் என்னோடு இருந்து கொண்டே இருந்தான். ஒரு நாள் அவன் திடீரென குடித்து விட்டு அந்த மயக்கத்திலே கிடந்த நான் பார்த்தேன், யாருமே இல்லைன்னு சொல்லி தப்பித்து நான் வேகமாக தடத்தை விட்டு நகர்ந்து வந்தேன். நான் போறதை பார்த்த உடனே இந்த ஆடுகளும் என் பின்னாடியும் வந்து விட்டது. இவ்வளவு நாள் மேய்ச்சிட்டு இருந்த நன்றிக்காக வேண்டி இவர் போன உடனே எனக்கு பின்னாடி அந்த ஆடுகளும் வந்து விட்டது, இந்த வீடு வரையிலும் அவர்கள் வந்துவிட்டன என்று சொல்லி தன்னுடைய விஷயத்தையே சொன்னார். அதற்கு பிறகு மறுநாள் காலை சுபத்தொழுடைய நேரத்தில் அவனுடைய மகனையும் அழைத்துக் கொண்டு அவனத்திலே போனார்கள். போய் வந்தது நம்ம எல்லாம் என்ன செய்வோம், கிடைச்சதுன்னா பெரிய சந்தோஷம், அல்ஹம்துலில்லாஹ், யார்ட்டையும் கூட சொல்ல மாட்டோம். அவர் அந்த ஆடுகளை அப்படியே வைத்திருந்து காலையில ரசூலுல்லாஹ் அவர்களே போய் ஃபத்வா கேட்கிறார். ரசூலுல்லாஹ் இது மாதிரி அவர் வந்துட்டார், ஆடுகளையும் எடுத்துக்கொண்டு வந்து விட்டார், நான் இப்போது என்ன செய்வது, அது அடுத்தவர்களுடைய சொத்தாச்சே, அதை நான் பயன்படுத்த முடியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அல்லாஹ் நீ பொறுமை செய்வதற்காக வேண்டி உனக்கு இபாவாக நன்கொடையாக கொடுத்திருக்கிறான், நீயும் எடுத்துக்கொள், பிறர்களுக்கும் அதை கொடு என்று சொல்லி அனுப்பினார்கள். அந்த வார்த்தை அந்த அதாவது இறைவன் அன்றி வேறு எதுவுமே கிடையாது, மகத்துவமிக்கு ஆக்கிரமிக்கவன் அல்லாஹ் தான், அவன் அன்றி வேறு எந்த அசைவும் கிடையாது, எந்த சக்தியும் கிடையாது என்ற அந்த ஈமான் அவர் உள்ளத்திலே பதிந்து விட்ட காரணத்தினால் அல்லாஹ் அந்த மகனை திருப்பி கொடுத்ததோடு மட்டுமல்ல அவரோடு அவன் சிறலையும் அங்கே கொண்டு வந்து சேர்த்தான். அன்புக்குரியவர்களே, நீண்ட விஷயங்கள் இதைத்தான் நமக்கு போதித்து வருகின்றன. ஹதீஸ் கிரந்தங்களிலே பார்க்கிற போது இதுவரை நிறைய ஹதீஸுகள் இருக்கும். எதற்காக என்று சொன்னால் நம்முடைய ஈமானை சரி செய்து கொள்வதற்காகத்தான். நமக்கு உலகிலே ஏற்படுகிற எப்படிப்பட்ட விஷயங்களாக, சிக்கல்களாக, சிரமங்களாக, பிரச்சனைகளாக இருந்தாலும் முதலில் அல்லாஹ்விடத்திலே முறையிடுகிற அந்த பண்பை நாம் பழகிக் கொள்ள வேண்டும். அவனை விட்டு தூரமாக இருந்தால் நிச்சயமாக எந்த காலத்திலும் தூரமாக இருக்க வேண்டியதுதான். அவனிடத்திலே முறையிட்டு அவனிடத்திலே நெருங்கி பழகி கொண்டால் நிச்சயமாக எல்லா பிரச்சனைகளும் அல்லாஹ்வுக்கு சர்வசாதாரணமாக நீக்கி விடுவான். எல்லா நபிமார்களும் இந்த உலகத்தில் அப்படித்தான் வாழ்ந்திருக்கிறார்கள், சஹாபாக்களும் அப்படித்தான் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது நமக்கு தெளிவாக அங்கே உணர்த்தப்படுகிறது. எனவே நமக்கு ஏற்படுகிற அத்தனை விதமான விஷயங்களுக்கும் அல்லாஹ்விடத்திலே முறையிட்டு அதற்குரிய தீர்வை பெறுகிற சிறந்த மூமின்களாக அல்லாஹ் நம் மனதிலும் ஆக்கி அல்வானாக என்று கேட்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அஹமதுல்லா அபுல்லாலும் அஸ்லாம் சுனத்துல. Thank you.